আলহামদুলিল্লাহ আলহামদুলিল্লাহি নাহমাদুহু ওয়া نستাইনুহু ওয়া نستাগফিরু ওয়া নাউযু বিল্লাহি মিন শুরুরি আনফুসিনা ওয়া মিন সাইয়্যাতি আমালিনা মান ইয়াহদিহিল্লাহু ফালা মুদিল্লা লাহু ওয়া মান ইউদ্লিলহু ফালা হাদিয়া লাহু ওয়া আশহাদু আন লা ইলাহা ইল্লাল্লাহু ওয়াহদাহু লা শারীকা লাহু ওয়া আশহাদু আন্না সাইয়্যিদানা মুহাম্মাদান আবদুহু ওয়া রাসূলুহু আম্মা বা'দ فقال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تمشي في الأرض مرحا إنك لن تخرق الأرض ولن تبلغ الجبال جبال طولا فقال أيضا جل شأنه تعالى تلك الدار الآخرة نجعلها للذين لا يريدون علوا في الأرض ولا فسادا والعاقبة للمتقين فقال نبينا صلى الله عليه وسلم لا يدخل الجنة من كان في قلبه مثقال ذرة من كبر فقال أيضا رسول أكرم صلى الله عليه وسلم إن الله جميل يحب الجمال الكبر بطر الحق وغمط الناس رواه المسلم உலகெல்லாம் படைத்து பரிபாலனம் செய்கின்ற எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. அவனுடைய வாழ்த்துக்களும் சோபனங்களும் பாருலகம் போற்றும் ஈருலக சர்தாரின் பெருமானார் அஹமது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், கண்ணியமிக்க அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும், சரித்திரவானில் தொடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கும் சத்திய சஹாபா பெருமக்களின் மீதும், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஃமீன்கள், முஸ்லிம்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பெரும் கிருபையும் கருணையும் என்றென்றும் நிலைவேட்டுமாக. ஆமீன். இந்த அற்புதமான சொற்பொழிவாற்றினுடைய அரங்கத்திற்கு வருகின்றிருக்கக்கூடிய கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, எனது மரியாதைக்குரிய பெரியோர்களே, என் பாசத்திற்குரிய சகோதரர்களே, என் அன்பிற்குரிய சிறியவர்களே, மதிப்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அத்துணை வேர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்கவர்களே, இந்த சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையினுடைய துபை அமீரகத்தினுடைய கிளையின் சார்பில் வாரம் வாரம் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் ஒவ்வொரு அறிஞர் பெருமக்கள் உங்களுக்கெல்லாம் நல்லதொரு உபன்யாசத்தை, சொற்றொடர்களை தொடர்ந்து கொடுத்து வருகின்ற காலகட்டத்தில் இந்த வாரம் அடியனுக்கு வாய்ப்பளித்து வேண்டாம் நமக்கு பெருமை என்ற தலைப்பின் கீழ் பேசுவதற்கும் அதை கேட்பதற்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். வேண்டாம் நமக்கு பெருமை என்றதுமே நமக்கு நினைவுக்கு வருவது யாரை பற்றி தெரியுமா? யாரை பற்றி வர வேண்டும்? யாரை பற்றி வர வேண்டும்? இபிலீஸை பற்றி தான் வர வேண்டும். பெருமை என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அதனுடைய எதிர்ப்பதும் இபிலீஸ். ஏனென்று சொன்னால், இன்றைய உலகத்திலே புதிய புதிய நோய்கள், மருத்துவத்துறைக்கு வெறும் சவால் விடக்கூடிய அளவுக்கெல்லாம் புதிய புதிய நோய்கள் மனிதரை தாக்கிக் கொண்டிருக்கிறது. இன்று மருத்துவத்துறையை மருத்துவ உலகமே அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த அளவுக்கு புதிய புதிய வியாதிகள் என்றெல்லாம் மனிதர்களை தாக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இறைவன் சொல்லுகிறான், மனிதர்களுக்கு வரக்கூடாத ஒரு நோய், மனிதர்களை தீண்டாத ஒரு நோய், அதுதான் கொடிய நோய். அந்த நோயிலிருந்து ஒரு மனிதன் தன்னை காத்துக் கொள்வானேயானால் அவன் நிச்சயமாக இன்மையிலும் மறுமையிலும் வெற்றிக்குரியவன் என்று அல்லாஹ் அடையாளம் கொண்டிருக்கிறான். எந்த நோயை விட்டும் அந்த மனிதன் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால், தற்பெருமை என்ற கொடிய நோய்தான் ஒரு மனிதனின் அழிவுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அந்த தற்பெருமை என்ற நோய்க்கு தன்னை பலியாக்கிக் கொண்ட இபிலீஸை பற்றி வல்ல அல்லாஹ் அல்குர்ஆனிலே சொல்லுகின்ற போதெல்லாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை எடுத்தாலே இபிலீஸ் வந்து நின்று விடுவான்.
காரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற ஒரு மனிதரினுடைய மூலமாக படைப்பால் மனிதர் என்ற அடிப்படையில் படைத்த ரப்புல் ஆலமீன் இடத்திலேயே குதர்க்கமாக பேசியவன் இப்லீஸ். அதனால்தான் கற்பருமை என்ற அந்த கொடிய நோய்க்கு பலியான இப்லீஸ் உலகம் அழியும் வரைக்கும் என்ன நாளை மறுமையிலும் கூட இறைவனால் தூக்கி வீசப்பட்டவன் என்ற குற்றச்சாட்டிற்கு ஆளானவனாக அவன் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறான். தற்பெருமை என்பது யாருக்குரியது? பெருமை என்பது யாருடைய அடையாளம்? அந்த பெருமையை விரும்பக்கூடியவர்கள் யார்? அதை யார் விரும்பலாம், யார் விரும்பக்கூடாது என்றதை பற்றி நபிகள் நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார்கள், பெருமை என்பது இறைவனுடைய மேலங்கி ஆகும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது பெருமை என்பது இறைவனுடைய மேலங்கி. அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு கால் கால் நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال الله عز وجل العز إزاري والكبرياء ردائي فمن ينازعني في واحد منكما فمن ينازعني في واحد منهما عذبته رواه المسلم நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் ஹக்கு ஸுப்ஹானஹு தஆலா கூறினார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்லி காட்டுறாங்க? அல்லாஹ் ஹக்கு ஸுப்ஹானஹு தஆலா கூறுகிறான், கண்ணியம் என் வேட்டியாகும். அல்லாஹ் சொல்கிறான், கண்ணியம் என்பது நான் உடுத்தும் வேட்டியாகும், பெருமை என்பது என்னுடைய மேலங்கியாகும். இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றில் யாராவது ஒரு மனிதன் என்னிடம் தர்க்கம் செய்தால், அல்லாஹ் சொல்றான், எப்படி சொல்றான், கண்ணியம் என்பது எனது வேட்டியாகும், பெருமை என்பது என் மேலங்கியாகும். இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்றில் யாரேனும் என்னால் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் ஒருவன் என்னோடு தர்க்கம் செய்வானையானால், அதாவது என்னோடு போட்டி போட்டால், அவனை நான் நிச்சயமாக வேதனையில் ஆழ்த்துவேன் என்று அல்லாஹ் கூறினான் என்று நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு உபதேசம், மனிதன் நாம் கருதி கொண்டிருக்கிறோமே பெருமை என்பது இன்று நம்மிலே மிக சிறு சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது, அதிலும் தற்பெருமை என்பது இருக்கிறது. தன்னைத்தானே மனிதன் புகழ்ந்து கொள்வது, தன்னைத்தானே அவன் பெரிது படுத்தி காட்டிக் கொள்வது, இந்த நிலைப்பாடுகளை பற்றி அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். நாம வந்து எதிர்கேள்வி ஒன்று இருக்கு. என்ன கேள்வி? கேள்வி கேட்பதுதான் மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ற நவீன ஒரு காரணத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் நம்மவர்கள் சிலர்கள். என்ன கேள்வி இங்கு வருகிறது? வேட்டியாகும் என்று அல்லாஹ் சொல்றான், கண்ணியம் என்பது எனது வேட்டியாகும், பெருமை என்பது என் மேலங்கி ஆகும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படியானால் அல்லாஹ் ரேட்டி கொடுத்துவானா? அப்படி ஒரு கேள்வி இருக்கு இங்க மறைமுகமா. அப்படியானா அல்லாஹ் ரேட்டி கொடுத்துவானா, மேலங்கி போடுவானா? அப்ப வேட்டி யார் உடுத்துவது? அப்படி வேட்டி உடுத்துவது என்ற நிலைப்பாடு வந்துவிட்டால் அங்கு உருவம் கொடுக்காக வேண்டுமே என்ற குதர்க்கமான கேள்விக்கு நாம் செல்வதிலே அர்த்தம் இல்லாமல் போய்விடும். நாம் செல்லக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் சொல்றான், அவர் இடத்துல ஆட்சியும் அதிகாரம் எனது கையிலே இருக்கிறது, எனது கைவசம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா அல்லாஹ்வுக்கு கையிருப்பது என்பதாக பொருள் இல்ல, தன்னுடைய ஆளுமையை மனித சமுதாயத்திற்கு புரிந்தபடியாக அல்லாஹ் சொல்லலாம். எப்படி சொன்னால் இந்த மனித சமுதாயம் புரிந்து கொள்ளுமோ அந்த அடிப்படையிலே அல்லாஹ் மிக இலகுவான மார்க்கத்தை சொல்லுகிறான். இது நமக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய கிருபை. ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் சிலர்கள் கருத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எதிர்மறையான கருத்து. அல்லாஹ் குர்ஆன்ல கையிருக்குன்னு சொல்றான், சமயம் கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறாள், செவி இருக்குது, கண் இருக்குது, அதனால அல்லாஹ்வுக்கு ஒரு வகையில் உருவம் இருக்கத்தான் செய்கிறது என்ற மாதிரியான ஒரு விசக்கருத்துக்களை, விசமத்தனமான கருத்துக்களை சமுதாயத்தில் இனியமாக்கம் என்ற ஒரு நிகழ்ச்சிகளில் எல்லாம் சொல்லி காட்டக்கூடியவர்கள் இன்றைய நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறார்கள். நாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் இப்லீசினுடைய கருத்துக்களாக தான் இருக்க முடியுமே தவிர அல்லாஹ்வுடைய கருத்துக்களாக இருக்க முடியாது. ஆகையினால் இந்த இடத்தில் அல்லாஹ் இந்த அளவுக்கு நெருக்கமாக சொல்கிறான் என்றால் ஒரு மனிதனுடைய மானத்தை மறைப்பதற்கு என்ன தேவை? அவனுக்கு கீழே உடுத்தக்கூடிய வேட்டி தேவை. தொப்புளிலே இருந்து முழங்கால் வரைக்கும் அவுரத் என்று சொல்லக்கூடிய நிர்வாணத்தை மறைக்கக்கூடிய மானத்தை மறைக்கக்கூடிய பகுதி என்று மார்க்கம் வரையறுத்து வைத்திருக்கிறது. அதற்கு பயன்படுத்தக்கூடிய துணிதான் வேட்டி என்பது. ஒரு மனிதனுக்கு வேட்டி என்பது இன்றியமையான ஒரு விஷயம், மானத்தை மறைக்கக்கூடியது. அதனால்தான் அல்லாஹ் வேட்டியை அங்கு கண்ணியத்திற்கு ஒப்பிட்டு செல்கிறான். அப்ப வேட்டி அணிந்து விட்டாலே கண்ணியம் அவனை தேடி வந்து விடுகிறவர்கள் அல்லவா? மேலங்கி என்பது தன்னை அழகுபடுத்திக் கொள்வது. மேலங்கி என்பது தன் மனிதன் ஒருவர் தன்னை அழகுபடுத்திக் கொள்வது. அந்த அடிப்படையிலே தான் அரசியல்வாதிகளை பார்த்தால் ஒரு துண்டை போட்டிருப்பார்கள், ஒரு சால்வையை போட்டிருப்பார்கள். உலமா பெருமக்கள் ஆளும் பெருமக்களை பார்த்தால் அவர்களும் ஒரு துண்டை போட்டிருப்பார்கள். இதெல்லாம் தங்களை அழகுபடுத்தக்கூடிய ஆடைகளில் உள்ள ஒரு விஷயம். அதனால்தான் பெருமை என்பது அலங்காரத்திற்குரியது என்ற வார்த்தை அல்லாஹ் அந்த இடத்தில் மறைமுகமாக தருகிறார். பெருமை என்பது அலங்காரத்திற்குரியது. அது யாருக்கு வரக்கூடாது? நமக்கு அந்த அலங்காரம் தேவையில்லை. எது தேவையில்லை? பெருமை என்ற அலங்காரம் மனிதனுக்குரியதல்ல, அது அல்லாஹ்வுக்குரியது என்பதைத்தான் அல்லாஹ் ஹக்கீம் சுப்ஹானஹு தஆலா இந்த விஷயத்தில் இந்த இடத்திலே சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. சரி, மனிதன் நடக்கின்ற பொழுது மனிதனுடைய நடையிலேயே ஒரு மாற்றம் தெரியும். எப்படின்னா சாதாரணமாக நடக்கிற நடைக்கும் ஒரு பெருமையா ஒரு ஒரு கர்வம் பிடித்தவனாக நடக்கக்கூடிய நடைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அதை பற்றி அல்லாஹ் சொல்றான், மரணா இன்னைக்கு நான் தகுதிக்கள் அவ்வளவு தப்புகள் ஜிபால தூளா. அல்லாஹ் என்ன சொல்றான்? சூரத்தில் பனி இஸ்ரவேல் என்ற அத்தியாயத்தினுடைய 37வது வசனத்தில் இறைவன் சொல்லும் பொழுது, மேலும் நீர் பூமியிலே பெருமையடித்தவராக நடக்காதீர், நிச்சயமாக நீர் உம்முடைய கர்வமான நடையால் முற்றிலும் நீர் பூமியை திறந்துவிட முடியாது. நெஞ்சு நிமித்தி ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒரு கர்வமான முறையிலே நீ நடந்து கொள்கிறாயே, பூமியிலே நடக்கிறாயே, அப்படி நடப்பதனால் உன் நெஞ்சை நீ நிமர்த்துவதனால் உன் தலையை உயர்த்துவதனால் அப்படி ஒரு வீராப்பாக நடக்கிறாயே, அப்படி நடப்பதினால் உன்னால் பூமியை பிளந்து விட முடியுமா? அல்லாஹ் கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? இப்படி கர்வம் பிடிச்சு நீ நடக்கிறியே, உன்னால் பூமியை பிளந்து விட முடியுமா? அல்லது உயரத்தால் நான் தான் பெரியவன், எனக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது, என்னால் தான் இது முடியும் என்று தற்பெருமை எடுத்தவனாக கர்வம் கொண்டவனாக நீ அழைகிறாயே, அப்படி அழையக்கூடிய மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உயரத்தால் மலைகளின் உச்சியை நீர் முற்றிலும் தொட்டிவிட முடியுமா? அல்லாஹ் கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? உயரத்தால் மலைகளின் உச்சியை உம்மால் அறிந்து விட முடியுமா? முடியாது. பூமியை பிளந்து விட முடியுமா? முடியாது. இப்படி இருக்கக்கூடிய பலகீனமான உனக்கு தற்பெருமை எதற்கு என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் என்ன கேட்கிறான்? உன்னால் பூமியையும் பிளக்க முடியாது, வானத்தையும் தொட முடியாது. இப்படி ஒரு பலகீனமான அடையாளத்திற்குரிய நீ எனக்கிருக்கும் அதிகாரத்தை, எனக்கிருக்க வேண்டிய பண்புகளை, எனக்கிருக்கக்கூடிய அகலாக் என்ற குணதிசயங்களை நீ அடைவதற்கு ஆசைப்படுகிறாயே, அந்த ஆசை என்னோடு இப்படி எப்போது எப்படி தர்க்கம் செய்தானோ அந்த நிலைக்கு தான் உன்னை கொண்டு போய் சேர்த்துவிடும் என்றெல்லாம் மனிதனை பார்த்து எச்சரிக்கை செய்கிறார். இன்றைக்கு நாம பார்க்கிறோம், இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தமிழ்ல வழக்கு மொழி சொல் என்று சொல்லுவாங்க. எப்படின்னா ஊரெல்லாம் விசேஷ காலங்கள் வரும், விசேஷ நேரங்கள்ல. இந்த காலத்துல சொல்லலன்னா நான் சொல்றது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்புள்ள வாழ்க்கையினுடைய நடைமுறையை சொல்றேன், பெரியவங்களுக்கு தெரியும். இன்றைய ஜெனரேஷன் இளைஞர்களுக்கு அது புரிவதற்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா 30 ஆண்டுகளுக்கு முன்பு விசேஷ காலங்கள் வந்தால் வீட்டிலே இடியப்பம் பலகாரமும் செய்வாங்க. பெருந்த நேரங்கள்ல அதுக்கு நம்முடைய தாய்மார்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? உரல் உலக்கை வைத்து அரிசியை ஊற வைத்து இடித்து மாவாக்குவார்கள். என்ன செய்வாங்க? மாவாக்கி அதை வறுத்து எடுத்து அதை அரைப்பிலாம் போட்டு எடுத்த பிறகுதான் இடியப்பத்துக்கு ரெடி ஆகும். ஊரெல்லாம் விசேஷ நேரங்கள்ல வசதி உள்ள என்ன செஞ்சாங்க? மாவு இடிக்க ஆரம்பிச்சாங்க. டிவி நாச்சியாண்ட ஒரு பெண் என்ன செஞ்சாங்களாம்? எல்லாரும் மாவு இடிக்கிறாங்க. ஆனால் மாவு இடிப்பதற்கு உண்மையிலேயே நம்ம இடத்துல அரிசி இல்லை, அந்த அம்மா இடத்துல அரிசி கிடையாது. ஏன்னா ஆனாலும் கெட்ட விட்டு கொடுக்கக்கூடாது. எப்படிங்க ஊரெல்லாம் அரிசி மாவு இடிக்கும் போது நாம மட்டும் சும்மா இருக்க முடியுமா? பெருமைக்கு மாவீடிச்சா தேவிநாச்சியான்னு நடைமுறையில் இருக்குது. பெருமைக்கு மாவீடிக்காதே தொடர்பா அது எப்படி வந்துச்சு? ஊர்ல எல்லாருமே அவசியம் போட்டு இடிச்சா அர்த்தம் இருக்கு. இந்த மாதிரி செஞ்சிச்சு தன்னுடைய சொல்லுவாங்க ஏழை குசும்பும்பாங்க. இந்த விஷயத்துல இதெல்லாம் ஒரு ஏழை குசும்புங்கிற விஷயத்துல போய் சேர்றது. அது அவங்க அரிசி இருக்குதோ அவன் இடிக்கிறான். அந்த அம்மா இடிக்கிறாங்க. உன்ட்டு அரிசி இல்லைன்னு நீ என்ன செய்யணும்? அதை கொடுக்கமா இருக்கணுமா இல்லையா? இந்த அம்மா என்ன பண்ணுது? வெறும் உலக்கையை போட்டு டெங்கு 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 டெங்குனு இடிக்குது. உலக்கையில இடிக்கும் போது வித்தியாசம் இருக்குங்க, சவுண்ட்ல வித்தியாசம் வரும். அரிசியை போட்டு இடிச்சா டங் டங்குன்னு ஒரு சவுண்ட் வரும். வெறும் உலக்கையை போட்டா அதை டேரக்டா கட்டையை உடைக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வரும் இல்லையா? பக்கத்துடைய சும்மா அது நம்ம பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. பக்கத்துல என்ன நடக்கு, நம்ம வீட்டுல நடக்கிறத பார்க்க மாட்டாங்க. அங்க என்ன நடக்குது பக்கத்து வீட்டுல, சவுண்ட் வித்தியாசமா இருக்க. இந்த அப்பா உடனே சந்தேகப்பட்டு எப்படி பார்த்தா வெறும் உலக்கையை போட்டு ரொம்ப இருக்குது. அப்படின்னு அது தீவி நாட்சியா பெருமைக்கு மாவீடிக்காதான். இந்த மாதிரியான பெருமை இருக்கு பாருங்க. இப்படிப்பட்டவர்கள் மத்தவங்க சொல்லலாம், உனக்கு இருக்கு பெருமை, உனக்கு என்ன இருக்குது? இல்லாத ஒன்றை இருப்பது போல் என் நடித்து காட்டுகிறாய் என்று அல்லாஹ் சொல்றான். அடுத்து பெருமைகளேன்னு பாத்தீங்கன்னா, இந்த படித்த பட்டதாரிகள்லாம் பாத்தீங்கன்னா படிச்சவங்க இருப்பாங்க. இந்த படிச்சவங்கிட்டையும் கொஞ்சம் இருக்கும். அது படிச்சவங்க இரண்டு கல்வியின் சேர்த்து நான் சொல்லுகிறேன். அதற்காக நீங்க ஆளு காலம் கரெக்டா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடக்கூடாது. நான் பொதுவாகவே சொல்றேன், எந்த விஷயத்துல யார் அறிஞராக இருப்பானோ அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் சிலர், அதாவது எல்லாத்தையும் இருக்கணும் சொல்ல வரல, ஒரு சில இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு நகைச்சுவையாக ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுவாங்க. எப்படி சொல்லி காட்டுவாங்கன்னா, ஒரு ஹெலிகாப்டர் பறந்துகிட்டு இருக்கு, அதுல நான்கு மனிதர்கள் பயணம் செய்யறாங்க. என்னங்க ஒரு ஹெலிகாப்டர் பறக்குது, நான்கு மனிதர்கள் அதை என்ன செய்யறாங்க, பயணம் செய்யறாங்க. அதுல ஒருவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவன், சின்ன சிறு மாணவன், அந்த அளவுக்கு ஒரு பையன் வந்திருக்கலாம். அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து அந்த உதாரணத்துக்கு பேரா கொண்டு வந்து வச்சிருக்கான் பாருங்க. அந்த உட்கார்ந்து அந்த பையன், அந்த அளவுக்கு ஒரு பையன், அந்த விளையாட்டுல பயணம் செஞ்ச போது ஒரு சின்ன பையன், இன்னொரு ஆள் யாருங்க, நல்ல பழுத்த தாடி வச்சு பெரிய மனிதர், ஒரு ஆள் பெரியவங்க, அதற்கு அதுக்கு பேர் அல்லாஹ் கொண்டு வந்து நம்ம பக்கத்துல வச்சிருக்கான் பாருங்க, ஒரு பெரியவங்க. இன்னொரு ஆள் யாருன்னா, அதிகம் படித்த ஒரு மேதை. எப்படிங்க அதிகம் படித்த அறிவாளி? நாலாவது நபர் யாருன்னு கேட்டா பெரிய கோடீஸ்வரர், அதிகமான செல்வம் உடைய கோடீஸ்வரர். இப்படி நான்கு வகையான மனிதர்கள் அந்த என்ன செய்யறாங்க, அந்த வானூர்தியில பயணம் செய்யறாங்க. அங்க பயணத்தை அந்த வானூர்தியை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பைலட் என்று சொல்லக்கூடிய விமான ஓட்டி சொல்லுகிறார், இன்ஜின் நிலை பழுது ஏற்பட்டு விட்டது, இன்னும் 15 நிமிடத்தில் இந்த வானூர்தி வெடித்துவிடும், ஆனால் நான் தப்பு செய்து விட்டேன், விமான ஊர்தியை மேலே தூக்குகின்ற பொழுது சரியான இதையெல்லாம் நான் தக்கம் செய்யாம தூக்கி விட்டதுனால் இந்த விமானத்திலே மூன்று பாராசூட் தான் இருக்கு. என்னங்க மூன்று பாராசூட் தான் இருக்கு, ஆனா நீங்க நாலு பேர் இருக்கிறீங்க, மூன்று பேர் தான் உயிர் பிழைக்க முடியும். கால் மணி நேரம் இருக்கு டைம், யாராவது ஒரு ஆள் தியாகம் பண்ணணும். எப்படி நான்கு பேர்ல ஒரு ஆள் தியாகம் பண்ணணும், மூன்று பேர்கள் மட்டும்தான் தப்பிக்க முடியும். அது யார் தியாகம் பண்றது, யார் தப்பிக்கிறது, நீங்களும் மசூரா பண்ணிக்கிறீங்க. ஆனால் கால் மணி நேரம் தான் டைம் இருக்கு, நீங்க அதுல தொடங்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி விமான ஓட்டி எச்சரிக்கை கொடுக்கிறார். ஒருவே யார் பாஞ்சிருப்பா, முதல்ல படித்த மேல அதிகம் படித்தார் இல்லையா, அவர் நிக்கிறார், நான் ரொம்ப பெரிய அறிவாளி, என்னால் நிறைய பேர் உருவாக்க வேண்டியது இருக்கு, நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு, நான் தான் அதிகம் படிச்சிருக்கிறேன், அதனால என்னுடைய ஊர்ல நான் பெரிய ஆளு, படித்த அறிவுல நான் பெரிய மேதை, நான் உயிர் வாழ்ந்தே ஆக வேண்டும், அதனால எப்படி நான் தப்பிச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முந்திர. அப்ப மூணு பேர் சொன்னாங்க பெரிய அறிவாளிங்கிற, சரி நீ ஒரு பாவ சுட்டை எடுத்து தப்பிச்சுக்கின்றே, ஒரு பாவ சுட்டை மாட்டிக்கொண்டு அவர் குதித்து விடுகிறார். இரண்டாவது பாவ சுட்டுக்கு யார் வர்றது, கோடீஸ்வர மனிதர் வந்து நிற்கிறார். அந்த கோடீஸ்வரர் சொல்றார், என்னிடத்தில் அதிகமான செல்வங்கள் இருக்கு, நான் நிறைய ஏழைகளுக்கு அள்ளி கொடுப்பேன், என்னால் நிறைய ஏழைகளுடைய வாழ்க்கை வளர்ந்து வர வேண்டியது இருக்கிறது, அதனால நான் ஓடணும் என்ற நிலைக்கு வந்ததுமே அந்த சின்ன சிறிய அந்த சிறுவனும் வயதான அந்த பெரியவர் என்ன சொல்றாங்க, சரி நீ போச்சுக்க அப்படின்னு இன்னொரு பாராசூட் எடுத்து கோடீஸ்வரர் என்ன செய்கிறார், மாட்டிக்கொண்டு அவரும் குதித்து விடுகிறார். மீதம் இருப்பது ஒரே ஒரு பாராசூட், நல்லா கவனிக்கணும், மீதி இருக்கிறது என்னங்க, ஒரே ஒரு பாராசூட். இருப்பது யாரு, சின்ன பையனும் வயது முதிர்ந்த பெரியவர் மூத்தவர் இருக்கிறார். அப்ப இந்த பையனுடைய வார்த்தைகள் வருகிறது. அதை கொண்டாக இந்த வயோதிக மனிதர் சொல்லுகிறார், வயதானவன், தம்பி நான் வாழ்ந்து முடிந்தவன், அவ்வளவு நோக்கி என்னை இத்தனை வயது வரைக்கும் நான் வாழ்ந்து அனுபவித்து விட்டேன். நீ சின்ன சிறிய பையன், வாழ வேண்டிய பையன், நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கிறது, அதனால் நீ தான் உயிர் வாழ வேண்டும், என்னை பற்றி கவலை இல்லை, இந்த மாதச்சூட்டை உனக்கு மாற்றி விடுகிறேன், நீ தப்பித்து விடு என்று இந்த பெரிய மனிதர் சொல்லும் போது இந்த பையன் சொன்னா, இல்ல இல்ல நீங்களும் தான் உயிர் வாழணும், நீங்க படுத்த அனுபவம் உள்ளவர், அனுபவசாலி, நீங்க நல்லவராக இருக்கிறீர்கள், உங்களுடைய உயிர் மீது உங்களுக்கு ஆசை இல்லை, பிறருடைய நலனை பற்றிதான் நீங்க கருத்திலே கொண்டிருக்கிறீர்கள், உங்களிடத்தில் ஆணவம் இல்லை, உங்களிடத்தில் அகபாவம் இல்லை, உங்களிடத்தில் சுயநலம் இல்லை, நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள், சகிப்புத்தன்மையோடு இருக்கிறீர்கள், உயிர் போகும் என்று நிலை தெரிந்தும் கூட பதற்றம் இல்லாமல் இருக்கிறீர்களே, பொறுமையோடு இருக்கிறீர்களே, நீங்களும் உயிர் வாழ வேண்டும் என்று அந்த பையன் தத்துவம் பேசுவான். அண்ணன் தயம் நெருங்கிட்டு இருக்கு, அவர் பதிலை சொல்றார், நேர இறங்கி செய்யா எந்த நேரத்தில் தத்துவம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ரெண்டு பேரும் யாராவது ஒரு நாள் மாட்டிட்டு குதிங்கலாம், பயிர தப்பு சொல்வார், அவருடைய கடமை அது, குதிங்க ஐயா யாராவது ஒரு நாள் மாட்டிக்கணும். அப்ப அந்த பையன் சொல்றான், இல்ல இல்ல நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து குதிப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு, ஒரு பாதத்துல ரெண்டு பேரும் குதிக்க முடியாது, ரெண்டு பேருக்கு அது உடையாம போயிடும், நான் உனக்கு மாற்றி விடுறேன், நீ அதிகம் பேசாத தம்பி கீழே குடி அப்படின்னு அவர் சொன்னாரு. ஏங்க ரெண்டு பாராசூட் இருக்குது நம்மகிட்ட அப்படின்னா, சின்ன பையன் இவருக்கு புரியல, ஏன் ஒரு பாராசூட் மூணு நேரம் இல்லைங்க, முதல்ல குடிச்சாரு மேல அறிவாளி, அவர் அவசரத்தில் என் ஸ்கூல் பேட்டர் மாட்டிக்கிட்டு குடிச்சிட்டாரு. அந்த பையன் சொல்றான், நான் ஸ்கூல் பேட்டர் எடுத்து வந்த அவர் குடிக்க அவசரத்தில் என் பேட்ட மாட்டிக்கிட்டு குடிச்சிட்டான், என்ன என்ன ஆகும், அல்லாஹ்வுடைய சொல்லுகின்ற வசனத்தை நம்ம என்ன பார்க்கிறோம், எவ்வளவுதான் அறிவு இருக்கு என்று இவன் கருதி கொண்டாலும், எவ்வளவுதான் விஷயம் தெரியும் என்று இவன் நினைத்துக் கொண்டாலும், இவனால் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்ட முடியாது என்பதைத்தான் அல்லாஹ் நம்மை எச்சரிக்கிறான். பூமியை பிளக்க முடியுமா, வானத்தை எட்டிவிட முடியுமா, என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய், ஒன்றுமே முடியாது, உனக்கு இருக்கிறா தற்பெருமை என்று அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கிறான். இந்த தற்பெருமை என்பதற்கு அல்லாஹ் ஒரு சரித்திரத்தினுடைய அத்தியாயத்தை சூரத்துல் கசஸ் என்ற அத்தியாயத்தை தற்பெருமை அடித்தவருடைய நிலைக்காகவே அல்லாஹ் வரலாறாய் சொல்லித் தருகிறார். என்ன பார்க்க வேண்டும், 76வது வசனத்தில் இருந்து 82வது வசனத்து வரைக்கும் செய்யறா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமூகத்திலே வாழ்ந்த காரூன் என்பவனுடைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகிறார். எப்படி தருகிறார் என்று தெரியுமா, அல்லாஹ் சொல்றான், காரூன் நீங்கள் நிலைநிலை கொள்ளுங்கள், அல்லாஹ் சொல்றான், நபியே உமது சமுதாயத்திற்கு அடையாளப்படுத்தி காட்டுங்கள், காரூன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய ஹோலீஸ்வரன், அவனுக்கு கொடுத்ததை போல செல்வமும் செழிப்பும் செல்வாக்கையும் நான் வேறு யாருக்கும் கொடுத்தது கிடையாது, அந்த அளவுக்கு கொடுத்தேன், ஆனால் அவனை இழிவுபடுத்தியதை போல இந்த சமுதாயத்தில் வேறு யாரையும் நான் இழிவுபடுத்தவில்லை என்பதையும் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். காரூனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா, மிகப்பெரிய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தான், செல்வாக்கை கொடுத்தான், ஒரு கட்டத்தில் அவ்வாகவே என்ன என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இறை நிராகரிப்பாளனாக இறை மறுப்பாளனாக காரூன் தன்னை முன்னிலைப்படுத்தினான். எந்த அளவுக்கு இடத்திலே செல்வம் இருந்தது தெரியுமா, தன்னிடத்தில் இருக்கும் செல்வாக்கை, தன்னிடத்தில் இருக்கும் செல்வத்தை திருத்தை பிறர் வெச்ச வேண்டும், பிறர் பாராட்ட வேண்டும், பிறர் தன்னை பற்றி பெருமைப்பட பேச வேண்டும் என்பதற்காக ஒரு ஊர்வலத்திற்கு ஏற்பாடு செய்தான் காரூன். நாம் சொல்கிறோமே அந்த காலத்தில் ஊர்வலம் என்று சொல்ல மாட்டார்கள், ஊர் பவனி என்று சொல்வார்கள், அழகான தமிழிலே சொல்லும் போது ஊர் பவனி என்று சொல்வார்கள், ஊரை அப்படியே பவனி வருவது. இப்ப இந்த அரசியல்வாதிகளால் அந்த வார்த்தை மாறி போச்சு, ஊர்வலம் ஊர்வலம் சொல்லி அந்த மாதிரி ஒன்று அவன் ஊர்வலம் நடத்தினான். காரணம் என்ன செஞ்சான் தெரியுமா, தன்னிடத்தில் இருந்த விலை உயர்ந்த விலை மதிப்பில்லாத வைரங்கள் வைரோரியங்கள் அந்த மரகர கற்கள் இன்னும் எத்தனை எத்தனை ஆபரண பொருட்கள் இருக்கிறதோ அத்துணையும் பிற மனிதர்களுடைய பார்வையில் படும்படியாக காட்சி பொருளாக அந்த ஊர்வலத்தில் எடுத்து வரப்படுகிறது. மக்கள் எல்லாம் இரண்டு பக்கமும் நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள், காரூனுடைய பரிவாரத்தை பார்க்கிறார்கள், காரூனுடைய செல்வ சிரிப்பை பார்க்கிறார்கள், காரூனுடைய பரிவாரங்கள் சுமந்து வருகின்ற விலைமதிப்பில்லா ஆபரணத்தை பார்க்கிறார்கள். பார்த்துக் கொண்டே இருந்த மக்கள் ஆச்சரியத்தோடு வாய்ந்து பார்க்க ஆரம்பித்தார்கள். ஒரு காட்சி என்ன என்றால், ஊர்களிலே பார்க்கிறோம் நம்முடைய சகோதர சமுதாயத்தினுடைய மக்களை பார்த்தால் இந்த தேர் இழுப்பார்கள் இல்லையா, பத்திரிகையில பார்த்தா டிவியில பார்த்தா தெரியும் தேர் இழுப்பாங்க, அந்த தேர் மனிதன் தான் இழுப்பான், மனிதர்களால் இழுக்கப்படுகின்ற தேர், அது நிறைய வெயிட் உள்ளதா இடையுள்ளதா இருக்கும், அதை இழுக்கும்போது என்ன செய்வாங்க, ரெண்டு பக்கமும் வடம் கயிறை போட்டு 100-150 பேர் மூலம் இருந்து இழுப்பாங்க, பார்த்துருக்கோமா இல்லையா. அந்த மாதிரி நூற்றுக்கும் மேற்பட்ட மனிதர்கள் சேர்ந்து ஒரு பொருளை சுமந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர காரோனுடைய ஊர்வலத்திலே, காரோன் திறந்த நோய்கள் ஊர்வலத்திலே முன்னால் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு பின்னால் ஒரு பொருள் வருகிறது. அதை நூற்றுக்கணக்கான மக்கள், நூற்றுக்கணக்கான ஆண்கள் அந்த பொருளை தூக்கி சுமந்து வருகிறார்கள். மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்க்கிறார்கள், என்னதை தூக்கி வருகிறார்கள், எதை தூக்கி வருகிறார்கள், கூட்டமாக தூக்கி வருகிறார்கள். அண்ணாந்து பார்த்த போது ஒரு சாவியை தூக்கி வருகிறார். என்னங்க, ஒரு திறவுகோல் சாவியை தூக்கி வருகிறார்கள். சாவி நூற்றுக்கும் மேற்பட்டவர்களால் தூக்கப்படும் போது அது எவ்வளவு பெரிய சாவியாக இருக்கணும், நம்ம நின்று பார்க்கணும், எவ்வளவு பெரிய சாவியா இருக்கணும். சாவிங்க மக்களை கேட்கிறாங்க, அது என்னன்னு. இதுதான் புராணனுடைய, மன்னிக்கவும், காரோனுடைய பொக்கிஷங்கள் வைக்கப்பட்ட பீரோ சாவி என்று சொன்னார். அது பெட்டகம் என்று வரக்கூடிய வார்த்தைகள், அந்த காலத்தில் பெட்டகம், பெட்டகம் தெரியுதா, மரப்பலகையிலேயே அடித்து செஞ்சிருப்பாங்க. இன்றைக்கு நம்முடைய மக்கள், அதுவும் குறிப்பா காயல் பட்டணம், கீழக்கரை இந்த மாதிரியான ஊர்களில் போய் பார்த்தீங்கன்னா இன்னமும் பெரிய வீட்டில் இருக்கும், அது அவருடைய ஒரு நினைவுகளாக வச்சிருப்பாங்க. அதான் அந்த காலத்துடைய பாதுகாப்பு பெட்டகம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள். இன்றைக்கு இருக்கிற பீரோ ஓடி தூக்கிட்டு போறாங்க கண்ணா, அது வேற விஷயம். பெட்டகத்தை அப்ப உடைக்க முடியாது, கல்லனால என்ன செய்ய முடியாது, பெட்டகத்தை அவ்வளவு சீக்கிரமா இலகுவா உடைக்க முடியாது. அருமையான பாதுகாப்பு குறை பெட்டகம், அதாவது பாதுகாப்பு பெட்டகம் அதுக்கு பேர் வந்துச்சு. இப்ப அது கண்டுபிடிச்சிருக்காங்க, நவீன காலத்துல பீரோ ஸ்டீல்ல செய்யறது, இரும்புல செய்யறது. இந்த இரும்பு உடைக்கிறதுக்கு அல்ல, அதை உடைக்கிறதுக்காக கஷ்டப்பட போறான், பீரோ உடைய கலப்பிட்டு போறான். அப்ப அந்த பெட்டகம் இருக்கிறத, அந்த பெட்டகத்திற்குள் காரோனுடைய பொக்கிஷங்கள் வைக்கப்பட்ட பெட்டகத்தினுடைய சாவிதான் நூற்றுக்கணக்கு, நூற்றுக்கு மேற்பட்டவர்களால் தூக்கி வரப்படுகிறது. அப்படின்னா பெட்டகம் எவ்வளவு பெரிய பெட்டகமாக இருக்கணும், சாவியவே நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் தூக்கினார் என்று சொன்ன பெட்டகம் எவ்வளவு பெரிய பெட்டகமா இருக்கணும். அப்ப அந்த பெட்டகத்துக்குள்ள எவ்வளவு பொக்கிஷங்கள் இருந்திருக்கணும். மக்கள் எல்லாம் வாய் விழுந்து பார்க்கிறார்கள், ஓ காரூனுக்கு இவ்வளவு செல்வமா, இவ்வளவு செல்வாக்கா என்று சொன்னதோடு அந்த மக்கள் நின்றல, பாத்துட்டு சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா விஷயம் முடிஞ்சிருக்கும். அந்த மக்கள் அதோடு நிக்கல. அதுக்கடுத்து என்ன சொன்னாங்க தெரியுமா, அந்த மக்கள் சொன்னாங்க, எப்படி சொல்றாங்க, காரூனுக்கு இப்படி கொடுத்துருக்கு, நாமளும் வாழ்ந்தா காரூன மாதிரி நாமளும் வாழ்ந்திருக்கிறோம், இல்லாவிட்டாலா காரூன் கொடுத்த மாதிரி நமக்கு கொடுத்திருந்தா நாமளும் என்ன செய்வோம், பாக்கியத்திற்குரியவர்களாக ஆகியிருப்போமே என்று அந்த மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சார். உடனே அந்த கூட்டத்தில் இருந்த அறிவாளிகள், அறிவு ஜீவிகள் இருப்பாங்களா இல்லையா, அவங்க கேட்டாங்க, நாசமான சமுதாயமே, கேடை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்களா. அறிவு ஜீவிகள் அந்த மக்களை பார்த்து கேட்ட கேள்வி, கேட்டை நீங்கள் விரும்புகிறீர்களா, இதெல்லாம் நாசகேடுகளுக்குரிய அடையாளங்கள், உண்மையிலேயே உங்களின் செல்வமும் செழிப்பும் செல்வாக்கும் உள்ள மனிதர் யார் தெரியுமா, யாருடைய இதயத்தில் அம்மாவுடைய அச்சுறுத்தோ அவன்தான் செல்வ செழிப்புடையவன் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த மனிதனை தான் நாளை மறுமையிலே அல்லாஹ் உயர்வுபடுத்துகிறான், கண்ணியப்படுத்துகிறான். அதை விட்டு விட்டு காரூன் என்ற வார்த்தைகளை வைத்து காரூனுடைய பதோரமான, ஆரோகமான, ஆடம்பரமான வாழ்க்கை வெளித்தோற்றத்தை வைத்து நீங்கள் உங்களையே அழித்துக் கொள்ள விரும்புகிறீர்களா என்று அந்த அறிவுஜீவிகள் கேட்ட விஷயத்தையும் அல்லாஹ் சூரத்து கசஸ் என்ற அத்தியாயத்தில் சொல்லித் திறக்கிறார். அந்த ஊர்வலம் நடந்து முடிஞ்சிருச்சு, ஊரெல்லாம் முடிஞ்சா ஊரெல்லாம் ஒரே பேச்சு, என்ன பேச்சு, காரூனுக்கு இவ்வளவு சொத்து, இவ்வளவு செல்வம், சாவிய பாருங்க, இவ்வளவு பெரிய சாவி, அப்பா வா இவ்வளவு பெரிய செல்வம் அப்படின்னா ரொம்ப பெருமையா பேசாம சொல்லி அந்த காரூனுக்கு அப்படி இப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு காலர் அப்படி லைட் அப்படி சுண்டி விடுவோமா இல்லையா, நம்மளை பத்தி ஒரு ஆளு உங்களை மாதிரி வருமானம் அப்படியா அப்படி சொல்லாங்க அப்படிமானம் நம்ம என்ன செய்யறது இல்ல அப்படி சொல்லாங்க, ஆனா மனசுக்கு ஆசைப்படுவான் இப்படி சொல்லுங்க அப்படின்னு, அதான் நம்ம இதை சொல்ல வேணாம் போனா அது விரும்பலாம் அர்த்தம். அப்படிதான் நம்ம ஒரு ஆக்டிங் தானே, அப்ப காரணம் எப்படி வந்திருக்கோம், அவன் உடனே அவன் ஊரில் நம்மளை பத்தி பேசுறாங்களா கரெக்ட், நம்ம நடத்துற ஊர்வலம் அதுக்காக தான் நடத்துறோம், ஊரெல்லாம் நம்மளை பத்தி பேசணும் ஓகே கரெக்ட் அப்படின்னா. காலையில் அதிகாலையிலே விழித்து பார்த்த மக்கள், அதிகாலையிலே விழித்து பார்த்த மக்கள் இரவிலே காரோனுடைய மாலை நேரத்தில் காரோனுடைய ஊர்வலத்தை பார்த்து வாழ்வாள் என்ற மக்கள் அதிகாலையிலே கண்களித்து பார்த்து போது வாழ்வாள் என்றார்கள். என்ன தெரியுமா, காரூனையும் காணவில்லை, காரூனுடைய அரண்மனையும் காணவில்லை, காரூனுடைய பொக்கிஷத்தையும் காணவில்லை, காரூனுடைய பரிமாணத்தையும் காணவில்லை. அல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தையால் பூமியை நீ பிளந்து இவனை பூமி விரி என்று சொன்னார். பூமி பிளந்தது ஒரு சப்தம், பூகம்பத்தால் காரூன் அழிக்கப்பட்டார், காரூனுடைய பொக்கிஷங்கள் அழிக்கப்பட்டது, காரூனுடைய பரிமாணங்கள் அழிக்கப்பட்டது, காரூனுடைய பரிமாணங்கள் மூழ்கடிக்கப்பட்டது,
காவலனுடைய பொக்கிசங்களும் அந்த பெட்டகமும் அழிக்கப்பட்டது, அரண்மனை அழிக்கப்பட்டது, தளமில்லாமல் மாறிவிட்டது. இருந்த இடமே அடையாளம் தெரியல. அதே மக்கள் வாய்மொழி என்று கேட்டார்களாம், ஓ கைச்சேதமே இறைவா, உன் அருள்கிருபை இல்லாமல் இருந்திருந்தோம் நாங்களும் என்னவோ அந்த கண்ணுக்குள் போயிருப்போம். உன் அருள்கிருபை எந்த வழிவனை கிடைக்கிறதோ அவன் மட்டுமே உன் அருளை பெற்று வளமோடு வாழ முடியும். அந்த பாக்கியத்தை தந்த இறைவா, இனிமேலும் நாங்கள் காவலூனை ஒப்பிட்டு அதே போல எங்களுக்கு இந்த வார்த்தைக்கே சொல்ல மாட்டோம் என்று இஸ்லாத்துடைய மார்க்கத்துடைய நிலைப்பாட்டிலே மன்னிப்பு தேடியவர்களாக வாழ்ந்தார்கள் என்ற சரித்திரத்தை அல்லாஹ் ஹக்கீம் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஸஸ் என்ற அத்தியாயத்திலே 76 இருந்து 82 வசனத்து வரைக்கும் தப்பியே சொல்லிட்டு வரா. பாத்தீங்களா, காரூனுடைய நிலைய நைட் நடந்துச்சு ஊர்வலம், மாலை நேரத்தில் நடந்த ஊர்வலம், அல்லாஹ் விட்டுக்கிட்டே இருந்தான். என்னடா ஒரு கட்டம் இறைவனால் பொறுக்க முடியவில்லை. பாருங்க, அப்ப எவ்வளவுக்கான ஆணவத்தோடு நடந்திருக்கிறான், எவ்வளவுக்கு தலைகணம் பிடித்தவனாக அவர் வாழ்ந்திருக்கிறான், நடந்திருக்கிறான். மாலையிலே நடந்திருக்கிறது ஊர்வலம், ஊரெல்லாம் புகழ்ந்து பேசுகிறது. அதிகாலை நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் எல்லாம் ஒரு வார்த்தையால் பூகம்பத்தை உருவாக்கி அவனுடைய பரிவாரத்தை மூழ்கடித்தான். இது குர்ஆனிலே அல்லாஹ் எத்துணை சமுதாயம் உருவானாலும் அத்துணைக்கும் தடிப்பணையாக வைத்திருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் அப்படியே சொல்லிட்டு வர்றான், நபியே உங்கள் சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்யுங்கள், யாரும் பெருமை எடுத்து விடாதீர்கள், தற்கொலைமை நோக்கி போய்விடாதீர்கள் என்று நாயகம் சொல்லான்னு சொல்றாங்க. பெருமையை பற்றி நீங்க நினைக்கிறீங்களா? பெருமையை பற்றி நீங்க நினைக்கிறீங்க, உங்களுக்கு பெருமை வேணுமா? நீங்க எதுக்குங்க, அல்லாஹ் சொன்னா படிச்சுட்டான், நம்ம மனசுக்கு என்ன இருக்கு? எவ்வளவு தப்பு செஞ்சாலும் சரி, ஒரு மனுஷன் எவ்வளவு பாவத்தை செஞ்சாலும் சரி, பெரிய பாவியா தெரியுமா? அவன் உண்மையிலே பாவியா இருப்பான். அவன்கிட்ட போய் நான் மூட்டை போன என்ன நான் சொல்ல போகணும்னு ஆசைப்படுவான். அவன் செய்யறதுல பாவம், அவன்கிட்ட போய் நீ மூட்டை போன எங்க போகணும், நான் சொல்ல போகணுமா? அப்ப சொர்க்கம் சொல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் யாருக்கும் ஆற்று கருத்து கிடையாது. சொர்க்கம் தான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவதிலே நாம் யாருக்கும் ஆற்று கருத்து கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் சொல்றாங்க, அறிவிக்கிறாங்க நாயகம் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத் எச்சரிக்கை செய்கிறேன், உங்கள் இதயத்திலே பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள், கவனத்தோடு நடந்து கொள்ளுங்கள். உங்கள் இதயத்திலே ஒரு அணுவளம், ஒரு அணுவளம் வேணும். பெருமை இருக்குமானால், தற்பெருமை இருக்குமானால், நிச்சயமாக நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது என்று நபிகள் நாயகம் சொல்லாது சொல்றார். சொர்க்கம் செல்ல ஆசை இருக்கா? கேட்கிறாங்க, சொர்க்கம் செல்லணும்னு ஆசை இருக்கா? உங்கள் இதயத்தில் இருக்கும் அந்த அழுக்குகளை, பெருமை என்ற அசட்டுகளை நீங்கள் உடனே பிடுங்கி தூக்கி எடுத்து விடுங்கள். நீங்கள் அந்த தற்பெருமை என்ற அழுக்கை சுமந்து கொள்ளாதீர்கள், அது சொர்க்கத்தை உங்களுக்கு தடுத்து விடும் என்று நபிகள் நாயகம் சொல்றார். உடனே ஒரு மனிதர் எழுந்து நின்று, யார சூழலாம், இன்ன ரஜுலையும் உடனே ஒரு மனிதர் எழுந்து பெருமானவரிடத்தில் கேட்கிறார், யார சூழல்லாம், ஒரு மனிதன் ஆடையை அலங்க தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்காக ஆடையை அணிகின்ற பொழுது, தன்னை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக காலணிகளை அவன் அணித்துக் கொள்கின்ற பொழுது அதுவுமா தற்பெருமையிலே சேரும் என்று கேட்டார். அவ பார்க்கலாமா இல்லையா, ஆடைகளை பாத்தீங்கன்னா அப்படியே தலையை கூட்டிக்கிட்டே போவோம். நம்ம நம்ம சில நம்ம சவரன் சில பேர் வேட்டி கொடுத்துவாங்க, கையில வேட்டி தான் கொடுத்தாங்கன்னா அது வீட்டுல அவங்களுக்கு இந்த வேட் மார்க் எல்லாம் வேலை இருக்காது, அது தன்னால அதே அந்த வேலையை பாத்துக்கணும். அப்படியே ஒரு மூணு வாரம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா வீடு அந்த சின்ன வந்த என்ன செய்யும், ஃப்ளோர் தர சுத்தமா பழிச்சுன்னு வந்துடும். அந்த மாதிரி ஒருத்தனாங்களா இல்லையா, அவருடைய மனசுல இந்த எண்ணம் இருக்குமா? எப்படி பெருமை என்ற நிலை, ஆடை அணிவதிலே கூட பெருமை இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் சொல்லாத என்ன செய்யறாங்க, எச்சரிக்கையோடு நமக்கு அடையாளப்படுத்துறாங்க. அதனாலதான் இந்த மனிதர் கேட்கிறார், எப்படி கேட்கிறார், யாரோ சூழல்ல ஆடைகளை அப்படி அணிவோமே, காலணிகள் அப்படி அணிவோமே, அதுலயுமா தற்பெருமைங்கிற அந்த எண்ணம் வந்துருமோ, அதுக்கு இந்த மாதிரி சட்டம் வருமோ, சொர்க்கம் தடை செய்யப்படுமோ என்று கேட்ட பொழுது கால நபியினால் சொல்லுவோக உரையில் செல்லும் இன்னோக ஜமீனும் நிச்சயமாக மிக அல்லோ மிகவும் அழகானவன், அவனும் அழகைத்தான் விரும்புகிறான். நாயகம் சொல்லுங்க, அல்லாஹ் மிகவும் அழகானவன், அல்லோகவும் அழகைதான் விரும்புகிறான். அடையாளம் என்ன தெரியுமா? நாயகம் சொல்லுறாங்க, நிச்சயமாக தற்பமை என்பதனுடைய அடையாளம் சத்தியத்தை நிராகரிப்பது, உண்மையை நிராகரிப்பது, உண்மையை புறக்கணிப்பது, பிற மக்களை கேவலமாக பார்ப்பது, பிற மக்களை ஏளனப்படுத்தி பார்ப்பது, பிற மக்களை இழிவாக பார்ப்பது, என்ன அப்படி என்று பார்ப்பது, அந்த பார்க்கும் பார்வை நான் தற்பமையின் அடையாளம் என்று நாயகம் சொல்றாங்க. இந்த செயல் உங்களில் ஒரு இடத்தில் இருக்குமானால் உடனடியாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. பார்க்கிறோம் வீதியில போறோம், உடுத்த கண்கள் ஆரை அணிந்த வயோதிகர் வழிபோக்க ஒருவர், அவர் இருக்கும் கோலம் எப்படி, அல்லாஹுடைய நசீப அவருக்கு எப்படி இருக்கிறது, அந்த மனிதர் செருக்குள்ள செல்வம் உள்ள ஒரு மனிதரை பார்த்து சலாம் சொன்னால் கூட திரும்பி பார்க்க மனம் இல்லாதவர்கள் நம்ம இடத்துல இருக்கிறார். இவனுக்கு போய் நம்ம சொன்னோம்னா நம்ம ஸ்டேட்டஸ் என்ன பாத்தீங்களா, நாயகம் சொல்லான்னு சொல்றாங்க. ஒருவர் சலாம் சொல்லி அதற்கு நீங்கள் பதிலளிக்காமல் போய் விடுவீர்களே ஆனால் அவருடைய கடனாளியாக, அவருக்கு நீங்கள் கடனாளியாக மறுமையிலே எழுப்பப்படுவீர்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சலாம் சொல்லி அந்த சலாத்திற்கு எந்த மனிதன் பதில் சொல்லவில்லையோ அந்த மனிதன் சலாம் சொல்ல மனிதனுக்கு கடனாளியாக மறுமையிலே எழுப்பப்படுகிறான். பெருமானார் சொல்லான் சொன்ன வார்த்தை எங்கே வந்தது பெருமை, எங்கே இருக்கிறது தற்பெருமை, தற்பெருமை இன்னும் நமக்கு வேண்டும். அவ்வளவுதான் போனா இன்னைக்கு நம்ம மார்க்கத்தில் சமுதாயத்தில் இந்த இயக்கங்கள் அமைப்புகளும் வச்சுட்டு இருக்காங்க பாருங்க, பெருமை எப்படி வருது பாருங்க, அல்லாஹ் காப்பாற்றணும், நம்மளும் தெளிவா இருக்கிறோம், அதை அதை அப்படியே கொண்டு வந்து புகுத்துறது யாரு, அந்த இயக்கங்கள் வச்சு நடத்துறாங்களே, அமைப்புகள் வச்சு நடத்துறாங்களே, அவங்க என்ன செய்றாங்க தெரியுமா, நம்முடைய பலம் என்னங்கிறத இந்த சமுதாயத்துக்கு நிரூபிக்கணும், நம்முடைய சக்தி என்னங்கிறத ப்ரூவ் பண்ணணும், உடனே ஒரு ஆர்ப்பாட்டம், உடனே ஒரு பேரணி, உடனே ஒரு மாநாடு. ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு மாநாடு, ரெண்டு நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம், மூணு நாளைக்கு ஒரு தடவை பேரணி ஊர்வலம். இப்படிதான் நம்ம சமுதாயம், நம்ம நம்முடைய நம்முடைய மக்கள், நம்ம சமுதாயத்தினுடைய இயக்கங்கள், இயக்கவாதிகள், அவர்களுடைய நிலை என்ன தெரியுமா, ஒரு மாநாட போட்டுட்டு அதை அப்படியே கேட்டு எடுத்து பாத்தீங்களா, ஒட்டுமொத்த சமுதாயம் எங்கிட்டதா இருக்கணும், அப்படியே காட்டு பேசுவோம், அப்படியே பெருமைப்பட்டு பேசுறது பாத்தீங்களா, தமிழ்நாட்டுடைய முத்தமொத்த முஸ்லிம்களும் எங்கள் இயக்கத்திற்கு பின்னாலே இருக்கிறாங்க பாருங்க, கேட்டு 100,000 பேர் திறந்திருக்காங்க மாநாட்டில், 50,000 பேர் திறந்திருக்காங்க ஆர்ப்பாட்டத்தில், இன்னைக்கு அது தொடர்ந்து கொண்டே இருக்கு. ஆனா அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பாடத்தை படிச்சு கொடுத்தான், நடந்து முடிந்த தேர்தலில் அவர்களுக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உள்ளவர்களுக்கும் பெருமை என்ற நிலையில் இருந்தவர்களுக்கும் ஒரு பாடத்தை படிச்சு கொடுத்தான், எப்படி ரொம்ப கேவலமான ஒரு தோல்வியை கொடுத்து உழைத்து வேண்டாம் பெருமை என்று அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சவுக்கு கடி கொடுத்தான். மொத்தமா இல்லையா, 1,160,000 வாக்குகள் கொண்டு 4 தொகுதிகளிலே அவர்கள் வாங்கிய மொத்தமே 68,000 வாக்குகள். இதுல ஏன் சொல்றோம்னா, இன்னொருத்தவங்களை கோர சொல்றோம் என்று அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அதற்கு சொல்லவில்லை. தயவு செய்து என் சகோதரர்களே, உங்கள் இதயத்தில் இருக்கும் பெருமையை நீங்கள் தூக்கி எறிந்து விடுங்கள், இப்படி இருக்கக்கூடிய குணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள், நீங்கள் சுமக்காதீர்கள். அல்ல அதை தான் சொல்றான், இபிலீசுடைய குணம், இபிலீசு தான் பெருமையை விரும்புவார், நீங்களுமா விரும்புகிறீர்கள் என்று அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கிறான். அதனாலதான் பெருமை பற்றி நாயகம் சல்லாஹ்வுடன் சொல்லும் போது சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்துல சொல்லும் போது கசத்திலேயே தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார். எப்படி சொல்கிறார், மறுமையின் அவ்வீடாகிறது, மறுமையிலே இருக்கிறது அந்த மறுமையின் வீடாகிறது, பூமியில் பெருமையையும் குழப்பத்தையும் நாடாதவர்களுக்காக மட்டுமே அல்லாஹ் அதை சொந்தமாக ஆக்குவதற்காக அவன் வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், எப்படி சொல்றான், மறுமையின் வீட்டிலே குடியேறுகின்ற தகுதியை யாருக்கு நாம் கொடுப்போம் தெரியுமா, யாருடைய இதயத்தில் பெருமை இல்லையோ, யாருடைய இதயத்தில் குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லையோ, அவர்களுக்காகவே நாம் சொந்தமாக ஆக்குவோம். இனிய முடிவு என்பது, மறுமையின் நல்ல முடிவு என்பது நிச்சயமாக தக்வா என்ற இரையற்றம் உள்ள பயபக்தியாளர்களுக்கே என்று அல்லாஹ் அடையாளத்தின் கடைசியாய் சொல்லி காட்டுகிறார். கற்பெருமை கொள்ளும் இதயம் உள்ளவர்கள், கற்பெருமையை விரும்பக்கூடிய இதயத்திற்கு சொந்தக்காரர்கள் ஒருபோதும் சொர்க்கம் நுழைய முடியாது என்பதைத்தான் அல்லாஹ் இந்த இறை யோசனத்தின் மூலமாகவும் சொல்லித் தருகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அதுல இந்த கற்பனை பத்தி ஏற்கனவே சொன்னமா இல்லையா, தான் நான் திருப்பிக்கிறேன். அதை பத்தி அல்லாஹ் சொல்றான் பாருங்க. எப்படி நாம சொல்லிருக்கோம், ஒரு ஆள் ஏழை வந்து ஒரு வயோதிகர் ஒரு முஸ்கின் ஒரு மிஸ்கின் வழிபோக்கரு தான் சொன்னா உடனே நம்ம என்ன கண்ணி கிராம போய் போவோமா இல்லையா. அதை பத்தி அல்லாஹ் சொல்றான், எப்படி சொல்றான்னா சொல்லும் போது இன்னும் பெருமை கொண்டவர்களாக பெருமை கொண்டு உன்னுடைய முகத்தை மனிதர்களை விட்டு நீ திருப்பாது அல்லாஹ் சொல்றான். நம்ம சொல்லவே இல்லையா நடைமுறையில் இப்பெல்லாம் இருக்குது. இதுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், பெருமை கொண்டு பெருமை கொண்ட நிலையிலே இன்னொரு மனிதனுடைய விஷயத்தில் உன் முகத்தை நீ திருப்பாதே, பூமியிலே நீ கர்வமாக நடக்காதே. நிச்சயமாக அல்லாஹ் பெருமை அடைத்து கர்வம் கொள்ளும் ஜோனையும் நேசிக்க மாட்டான் அல்லாஹ் சொல்றான். அப்படி நேசிப்பதாக இருந்து சொல்லி நாம ஒரு அப்படி நமக்கு ஒரு நம்பிக்கை இல்ல இல்ல கடைசி நேரத்தில் அப்படின்னா அப்ப ஏன் காரணம் அல்லாஹ் அப்படி செஞ்ச யோசிக்கணுமா இல்லையா. இல்ல அப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் அப்படி இருந்துகிட்டு அது கடையே சின்ன வரும்போது நம்ம மாய்க்கலாம் அப்படின்னா ஏன் காவலுக்கு அதை செய்யல. அதான் யாருடைய இதயத்துல கர்வம் இருக்கோ ஆணவம் இருக்கோ அகண்டை இருக்கிறதோ பெருமை இருக்கிறதோ அவன் ஒருபோதும் அவன் என்ன செய்ய முடியாது, ஈரேற்றம் பெற முடியாது. அவன் அழிக்கப்பட்டே தீருவான். அல்லாஹ் அதான் சொல்றான், காவலுடைய வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்யுங்க முன்மாதிரியாக வைத்துக் கொள்ளுங்கள், காவலுடைய வாழ்க்கையை நீங்கள் பாடமாக வைத்துக் கொள்ளுங்கள். எவனுடைய இதயத்தில் கடுகளவு தற்பெருமை இருந்தாலும் அந்த இதயம் சொர்க்கம் செல்லான். நபிகள் நாயகம் அதான் சொல்றாங்க. மரியாதைக்குரியவர்களே, சமுதாயத்தில் பெருமை என்பது நமக்குரியது அல்ல, பெருமை என்பது அல்லாஹ்வுக்குரிய விஷயம். அதனாலதான் அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான், பெருமை என்பது நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு உள்ளது இல்ல, அனைத்து ரப்பல் ஆலமீனாகிய எனக்குரியது, அதுவும் என்னுடைய மேலங்கிக்கு சமமானது என்று அல்லாஹ் சொல்றான். நான் சொன்ன இந்த வாழ்க்கையில் பெருமை என்ற நிலைப்பாடு இன்றைக்கு எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, இந்த பெருமையினால் தான், பெருமையை விருப்பம் கொண்டதனால் தான் இன்று வரைக்கும் இப்லீஸ் அவனை போல ஒரு நல்ல சாலிகான மனிதன் யாரும் இருக்க முடியாது. என்ன சொல்றது, அவ்வளவு வணக்க வழிபாடு அல்லாவுக்கு மருந்து அல்லாவுடைய மருமையில் அந்த அல்லாவுடைய அரசியல இப்லீஸினுடைய நெற்றி படாத இடங்களே கிடையாது. ஆமாங்க, இப்லீஸினுடைய நெற்றி படாத இடங்களே கிடையாது. அல்லாவுடைய அரசியல அவ்வளவு அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தவன், அல்லாஹ்வுக்கு உகப்பாக இருந்தவன், எந்த நோய் அவனை அழித்தது தெரியுமா, ஆதமை படைத்து விட்டேன், என் வழக்குகள் எல்லாம் சுஜூத் செய்து விட்டார்கள். சைத்தானையும் பார்த்து அல்லாஹ் சொன்னா நீயும் சுஜூத் செஞ்சிருந்த. அவன் கேட்ட ஒரே கேள்வி அறிவுபூர்வமா கேட்ட, இன்னைக்கு நம்மால அறிவுபூர்வமா கேட்கணும், நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு இருக்கான், நிறைய பேர் நம்மால அதிகமான பேர் தப்பு பண்ணிட்டு இருக்க, அப்படி கேட்கிற கேள்வி அறிவுபூர்வமா கேட்கிற மாதிரி அவனா நினைச்சுட்டு இருக்கான். சைத்தான் கேட்டான், எப்படி என்னங்க எப்படி கேட்கலாம், எப்படி கேட்கலான், என்ன வந்து நெருப்புல படிச்சிருக்கிய, மண்ணால கொண்டு வந்து எவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து மண்ணாடி போட்டாலும் அது கீழே தானே வரும், நெருப்பு எவ்வளவு குளிக்கல இருந்து நெருப்பு வச்சாலும் அது மேலதானே போகும், இந்த தத்துவம் கூட இந்த லாஜிக் கூட உனக்கு புரியலையா, எப்படி அப்படி வருது உயர்வுங்கிறது அப்படி போகுது, அந்த உயர்வை கொண்டு போய் அப்படின்னு வைக்கிறீ என்ன யா இது சரியா அப்படின்னு கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், உன்னே நான் படைச்ச அவனே அவனையும் நான் படைச்சிருக்கேன், அதிகமாக்கிறதுல இருக்கும்போது சந்ததிகளுக்கும் இவனை எச்சரிக்கை செய்து விட்டு போங்க. வந்துச்சே இல்லையா, அவ்வளவு பெரிய அமல் செய்த இப்லீசுக்கு பெருமை என்ற நோய் தாக்கியதால் அந்த நோயிலிருந்து அவன் கடைசி வரைக்கும் எழுந்திருக்கவே முடியல. இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்றது புதிய புதிய வியாதியெல்லாம் வருது. என்ன புதிய புதிய வியாதி? அதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியலங்க. உண்மையிலேயே மருந்து கண்டுபிடிக்க முடியாத விஷயம் நான் நோய்கள் நம்ம எதையும் வைக்கல. அதனாலதான் இப்லீஸ் மருந்தை தேட முயற்சிக்கல. இப்லீஸ் என்ன செய்யல? அந்த பெருமை என்ற நோய்க்குரிய மரணத்தை தேடுவதற்கு அவன் முயற்சிக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் நம்மை சொல்கிறான், நீ முயற்சி செய்துகொள், அந்த நோய் உனக்கு இருக்குமானால், யாருடைய இதயத்திலாவது தற்பெருமை என்ற கடுகளவு நோய் ஆளுங்களை பீடித்திருக்குமானால், உடனே அந்த நோயிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டுக் கொள்ளுங்கள், நாளை சொர்க்கத்தை அது தடை செய்துவிடும். அல்லாஹ் சொல்றான் பெருமை என்பதற்கு நமக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால கடுகளவு கூட என்ன செய்யக்கூடாது, நம்மிடத்தில் பெருமை வரக்கூடாது. இன்றைக்கு உலகமே பொருளாதாரத்தில் வீழ்ந்து கிடக்கிறது, உலகமே பொருளாதாரத்தில் வீழ்ந்து கிடக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்று ஆளாளுக்கு ஒவ்வொரு முறையும் நாம் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு பல காரணங்கள் சொல்லிக்கிட்டு கொண்டிருக்கிறார்கள். உலக பொருளாதாரம் வீழ்ந்ததற்கு இது காரணம் என்றார்கள். என்ன காரணம்? ஈராக்கு அங்கே போய் நின்றுதான் காரணம். யாரு? இப்படி அங்கே போய் நின்றா ஈராக்கில் போய், அதுதான் காரணம்னா இல்ல இல்ல, இப்படி ஆப்கானிஸ்தானத்தில் போய் நின்றா அதுக்குதான், அதெல்லாம் காரணம் அல்ல. உலக பொருளாதாரம் வீழ்ந்து கிடப்பதற்கு தற்பெருமை தான் காரணம், ஆர்வமும் அகம்பாவமும் தான் காரணம். அதனால்தான் கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு போய் கடலுக்குள்ளே கொட்டி அழகு பார்த்த மனிதன் தன் ஆடம்பரத்தை விரும்பினான், அல்லாஹ் அவனுக்கு தோல்வியை கொடுத்தான். இதுதான் உண்மையான காரணம். தற்பெருமை எங்கெல்லாம் வந்தது? நான் சமீபத்தில் ஊருக்கு போயிருக்கும் போது ரெண்டு பொம்பளைங்க குழாயில் இருந்து தண்ணி பிடிக்க பேசிக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? அடி உலக பொருளாதாரம் வீழ்ந்த மட்டும் இல்லாடி, ஏன் வீடுதான் வீழ்ந்து கிடக்கு பொருளாதாரத்தில். என்ன என் மாப்பிள அனுப்புறதுல பாதி தான் அனுப்புறாரு, ஏன் அதுக்கு அவ்வளவு அல்லா அதுக்கு விசிக்க தந்திருக்கிறான். இல்ல நான் பல திட்டங்கள் போட்டிருக்கேன். என்ன பக்கத்து வீட்டுல ஜெயிச்சோன்னு மூணு டோரு உள்ள பிரிச்சு வாங்கியிருக்கான், நம்ம விடலாமா? நான் உடனே பிளான் பண்ணி தரல, இந்த முறை பணம் வந்த உடனே கடனை விட பாதி இன்ஸ்டால்மெண்ட்ல போட்டு இறக்கிறேன். பொருளாதாரம் வீழ்ந்து போறதற்கு நீங்க வெளியே போகக்கூடாது. காரணத்தை நமக்குள்ளேயே இருக்குது. சுருக்கப்பட்ட மனிதன் அவருக்குள் வாழ்வதற்கு அவன் பக்குவப்படுத்திக் கொள்ளணும். விரிவாக கொடுக்கப்பட்ட மனிதன் அவருக்குள் வாழ்வதற்கு அவன் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளணும். அப்படி வாழ்வதற்கு தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வானே ஆனால் அந்த மனிதன் கை சேரப்பட மாட்டான் என்று அல்லாஹ் சொல்றான். அதனாலதான் கார் உனக்கு அள்ளி கொடுத்தோம், கொடுக்காத மனிதன் பார்த்துக்கிட்டு அதே மாதிரி நம்ம சொன்னோம் டாட்டா பிரதா ரேஞ்சி போற மாதிரி தெரியுது, நம்ம கேட்கிறோமா இல்லையா? இப்ப அவன்லாம் ஓஞ்சி போயிட்டான். யாரு? டாட்டா பிரதா ஓஞ்சி போயிட்டு இப்ப வேற ஒரு அம்பானி குரூப் கிளம்பிட்டான். இப்ப நம்ம என்ன அம்பானி குரூப் போனீங்க? நான் அம்பானிக்கு தம்பியா கேட்கிறோமா இல்லையா? ஏன்னா மனிதன் தன்னை அதுதான் சொல்றான். பெருமை உலகத்துல சுத்தி சூழ்ந்து கூட குப்ப மாதிரி கிடைக்கிறது. அதனாலதான் பொருளாதார சந்தையிலே பொருளாதாரம் சரிந்து கிடப்பதற்கு நாம தெளிவா சொல்றோம், ஆணவமும் அகந்தையும் அகம்பாவமும் தற்பெருமை தான் காரணமே தவிர வேறு எந்த காரணத்தையும் தேடி போக வேண்டாம். அதாவது அதையெல்லாம் இந்த மனிதன் ஒதுக்கி விடுவானையானால் பொருளாதாரம் அதுவாகவே இருக்கும், நாம் நாமவே இருப்போம். மரியாதைக்குரியவர்களே, கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் என்னை பார்க்க வேணும், நம்மிடத்தில் அந்த நோய் இருக்குமானால் காப்பாற்ற வேண்டும். தற்பெருமை என்ற அந்த கொடிய நோய் நம்மிடத்தில் இருக்குமாறு உடனடியாக அதற்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்க வேண்டும். அதற்கு அதிகமாக இறை உணர்வோடு இறைவனுடைய விக்கிரியை நம்மை அர்ப்பணித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நம்மை பங்களிப்பு கொடுத்து நம்முடைய இதயத்திலிருக்கும் தற்பெருமை என்ற வியாதியை தூக்கி எரிந்துவிட்டு மருந்துக்கு போய் நீங்க அக்பர் கோஷத்தை போய் நின்றாதீங்க. தற்பெருமைக்கு உள்ள வியாதிக்கு அதுக்கு இருக்கும் இருக்கக்கூடிய போலியான மருத்துவர்கள் அதுக்கு ஒரு மருந்து இருக்குமா? ஏன்னா தற்பெருமைக்கு கிராமத்துக்காரன் போய் தற்பெருமை சொல்லி அது தந்த இடத்துல பேசினாரு, அது ஒரு கொடிய நோய் இருந்தாரு, அதுக்கு என்னமா மருந்துலாம் இருக்கானா? இருக்கு இருக்கு, வாங்க ஆறு மாசம் சாப்பிடுங்கம்மா. அதெல்லாம் நோக்கம் இதயத்தை சுத்திகரிக்கணும். அதற்கு என்ன காரணம்? இறையச்சம் இருந்தாலே போதும் அந்த நோய் தன்னால பறந்து போகும். எந்த மனிதனுடைய இதயத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் வந்து விட்டதோ, அல்லாஹ்வுடைய பயம் வந்து விட்டதோ, அந்த இதயத்திலிருந்து அந்த நோய் காணாமல் ஓடிவிடும். ஏன் தெரியுமா? அந்த நோயை தாங்கிக்கிட்டு இருக்கவன் இப்லீஸ். அந்த நோயை நம்முடைய இதயத்தில் வச்சு தாங்கிட்டு இருக்கவன் இப்லீஸ். நாம் அதுக்கு இடம் கொடுக்கப்படாது. மரியாதைக்குரியவர்களே, இந்த அருமையான நிகழ்ச்சி நல்லதொரு சந்தர்ப்பத்தில் நல்லதொரு சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களில் பலதரப்பட்ட தலைப்புகளில் நல்ல விஷயங்களை கொஞ்சம் ஒரு நகைச்சுவையாகவும் சிந்திக்கக்கூடிய வகையிலும் நல்ல ஒரு உணர்வுகளை ஊட்டக்கூடிய வகையிலும் அடுத்தடுத்த கூடிய ஒவ்வொரு அறிஞர்புற மக்களும் இன்ஷால்லா கொடுப்பார்கள், கொடுக்க இருக்கிறார்கள். உங்களுடைய ஆர்வம் இதே போல எல்லா நிகழ்ச்சியிலும் எல்லா வாரத்திற்கும் நீங்கள் தொடர்ந்து வர வேண்டும். நம்முடைய அல்லாஹ் ஹக்கஸ்மானவு தாலா தற்பொறுமை என்ற இபிலேசனுடைய குணத்தை விட்டும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்த மோமினான முஸ்லிமான ஆண் பெண் மக்கள் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து இபிலேசனுடைய தீங்கு விட்டும் நம்மை பாதுகாத்து நாளை மகசரிலே அல்லாஹ்விடத்திலே தற்பொறுமை இல்லாத மனிதர்கள் என்ற அடையாளத்துக்குரியவர்களாக நாம் எல்லோரும் அண்ணன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூட்டத்தோடு அவர்களுடைய நிழலோடு நாமும் ஒதுங்குகின்ற நற்பேற்றனை வந்த அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருபாளிப்பானாக. ஆமீன் ஆமீன் வாஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.